لله كفى والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين صدق الله العظيم عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال كل أمتي يدخلون الجنة إلا من أبى قيل ومن يأبى يا رسول الله قال من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى أو كما قال عليه الصلاة والسلام أهلتي فليتي فريبالتي தன்னுடைய ஆட்சியை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய சர்வ சக்தியும் வாய்ந்த இல்லாமல் அல்லாஹுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சி முடித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய கட்டளைகளை மக்களுக்கு எடுத்துரைத்து அந்த மக்கள் நேரான சீரான பாதையை நடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திலே பாடுபட்ட எம் உயிரிலும் மேலான ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய தொழில் செயல் அங்கீகாரங்கள் அனைத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடந்து வெற்றியை கண்ட அந்த உத்தம சஹாபாக்கள் சாபியீன்கள் இன்று வரைக்கும் யாரெல்லாம் அன்னார்களை தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காகவே வந்திருக்கும் அல்லாஹ் இன்னவெளியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்து கொள்கின்றேன். கணியத்துக்குரிய அல்லாஹ் இன்னலடியார்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹு தஆலா பலவிதமான அருட்கொடைகளை செய்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அந்த அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது உடல் ரீதியான அருட்கொடைகளாக இருக்கலாம், அல்லது அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபார இடங்களாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய அந்த இடங்களாக இருக்கலாம். இப்படி அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் பலவிதத்திலே பலவிதமான அருட்கொடைகளை செய்திருக்கிறார். அந்த எல்லா அருட்கொடைகளிலும் மிகவும் உயர்தரமான ஒரு அருட்கொடை என்று சொன்னால் அதுதான் குழந்தை பாக்கியமாக இருக்கிறது. இந்த குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அருட்கொடை இது அல்லாஹுவிடத்திலிருந்து மாத்திரம் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியமத்தாக இருக்கிறது. பணத்தின் மூலமாக சில நியமத்துகளை அடைந்து கொள்ளலாம், ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக அடையலாம். ஆனாலும் இந்த குழந்தை பாக்கியம் என்று சொல்வது இதை பணத்தின் மூலமாகவோ ஆட்சி அதிகாரங்களின் மூலமாகவோ அல்லது வேறு விதங்களின் மூலமாகவோ வைத்தியங்கள் மூலமாகவோ அடைந்து கொள்ள முடியாது. மாற்றமாக அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய புறத்திலிருந்து தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருக்குறை தான் இந்த குழந்தை பாக்கியம் என்று சொல்வது. குழந்தைகள் என்று சொல்கின்ற நேரத்திலே அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் இன்னும் சிலர்களுக்கு பெண் குழந்தைகளையும் அல்லாஹ் கொடுப்பான். இன்னும் சிலர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆண் பெண் ரெண்டாக கலந்து அல்லாஹ் கொடுப்பான். இன்னும் சிலர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியமே கிடைக்காது. ஆண் குழந்தை கிடைக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் இருக்கிறது. அவர் பெண் குழந்தையை ஆதரவு வைத்தால் அவருக்கு அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் அவருக்கு கிடைக்க மாட்டாது. அதே போன்று ஒருவருக்கு பெண் குழந்தைகள் தான் இருக்கிறது, அவர் ஆண் குழந்தையை மையமாக வைக்கிறார், நியத்து வைக்கிறார், ஆனாலும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய நாட்டம் இல்லாமல் அவர்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்க மாட்டாது. சிலர்கள் இருக்கிறார்கள், குழந்தை பாக்கியமே கிடையாது. அவர்கள் சொல்வார்கள், ஏதாவது ஒரு குழந்தையாவது கிடைத்தால் போதுமே என்று சொல்வார்கள். அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கின்றான், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியுடைய ஆட்சி அவனுக்குரியதே. யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் விரும்பக்கூடியவர்கள் விரும்புகின்ற விதத்திலே அவன் படைக்கின்றான். யஹ்பு லிமை யஷா இனாசம் வயஹ்பு லிமை யஷா உத்துகூர், அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களுக்கு பெண் குழந்தைகளையும் அவன் விரும்பக்கூடியவர்களுக்கு ஆண் குழந்தையும் கொடுக்கின்றான். இன்னும் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா அவன் நாடக்கூடியவர்களுக்கு ஆண்கள் பெண்கள் என்றாக இரண்டரை கலக்க செய்து அல்லாஹு தஆலா குழந்தையை கொடுக்கின்றான். இன்னும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அதே ஆயத்துடைய தொடரில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னும் சிலர்களை அல்லாஹு தஆலா அகீமா குழந்தை பாக்கிய மற்றவர்களாகவும் அல்லாஹு தஆலா மலடர்கள் மலடிகளாகவும் அல்லாஹி வைத்திருக்கிறான். ஆக மேலான பெரியார்களே சோர்களே, இந்த குழந்தை என்று சொல்வது எவ்வளவு பெரிய அல்லாஹுடைய ஞானத்தோ அதே போன்று இந்த குழந்தைகளுடைய விடயத்தில் ஒவ்வொரு பெற்றோருக்கும் கேட்கப்படுகின்ற கயாமத்துடைய நாளிலே கேட்கப்படுகின்ற கேள்வியும் மிகவும் பயங்கரமானதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தையை பராமரிக்கின்ற முறையை இஸ்லாம் அழகான வழிமுறைகளை சொல்லி தருகிறது. அந்நிய கலாச்சாரங்கள் அந்நிய மத அனுஷ்டானங்கள் நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே புகுந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அழகான அமைப்பிலே அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை சொல்லி தருகிறது. ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் ஹதீஸுடைய கருத்து என்ன, அந்த குழந்தைக்கு முதலாவது அல்லாஹுடைய அழைப்பை கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த குழந்தையுடைய வலது காதில் அதானும் இடது காதில் இகாமத்தும் சொல்லப்பட வேண்டும். எந்த குழந்தைகள் இப்படி அதான் இகாமத் சொல்லப்படுகிறதோ இவர்கள் சைத்தானை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதாக ஹதீஸுகளில் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் பிறந்த நேரத்திலே இவருடைய வலது காதில் அதானும் இடது காதிலே இகாமத்தும் சொல்லியிருக்கிறார்கள். ஆக மேலான பெரியார்களே சொல்கிறே, அதற்கு பின்னால் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை தான், அந்த குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும், பெற்றோர்கள் அழகான பேரை வைக்க வேண்டும். ஏழாவது நாள் அடைந்து விட்டால் அந்த குழந்தையுடைய முடியை வலித்து அதனை அதனுடைய பாரத்தை நிறுத்து அவைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், தங்கத்துடைய திருமதிக்கு சதக்கா கொடுக்க வேண்டும். அதற்கு வசதி இல்லாதவர்கள் வெள்ளியை அதனுடைய பிரமாணத்தை எடுத்து அதனுடைய பெருமதி எடுத்து வெள்ளியை சதக்காவாக செய்ய வேண்டும் வசதி இல்லாதவர்கள். அதன் பின்னால் அந்த குழந்தைக்கு அதே நாளில் ஏழாவது நாளில் அழகான பெயரை தேடி வைக்க வேண்டும். ஏனென்றால் ஹதீஸிலே வந்திருக்கிறது, அபூதாவுத் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னக்கும் சத்துதுஆவுன யௌமல் கியாமத்தி பிஅஸ்மாய ஆபாயிக்கும், நிச்சயமாக கியாமத்துடைய நாளையிலே நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுடைய பெயர்களை கொண்டு அழைக்கப்படுவீர்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஃபாஸினு அஸ்மாஆக்கும், எனவே உங்களுடைய பெயர்களை நீங்கள் அழகான பெயர்களாக அர்த்தமுள்ள பெயர்களை நீங்கள் வைத்து விடுங்கள் என்றாக சொன்னார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளையுடைய ஆரம்பம் என்ன நடக்கிறது, ஆரம்பத்திலிருந்து செய்யக்கூடிய சில தவறுகளின் காரணமாக அந்த பிள்ளைகள் தவறான மோசமான வரிகளுக்கு செல்வதற்கு காரணமாக அமைகின்றது. அதிலே முதலாவது கட்டம் தான் அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கக்கூடிய பெயர்கள். காலப்போக்கில் அந்த மகனோ மகளோ தந்தைக்கு ஏசக்கூடிய நிலைமை கூட உருவாகிறது, அல்லது பதுவா செய்யக்கூடிய நிலைமைகள் உருவாகின்ற காரணமே அந்த பிள்ளைகளுக்கு நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பெயர்கள். இன்று எப்படி பெயர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள், இந்த காலத்துக்கு உகந்த மாதிரி யாருமே வைத்திருக்காத நவீன பெயர்கள், அல்லது ஏதோ எழுத்திலே எங்கிருந்தாவது பார்த்து பெயர்களை தேடி வருவார்கள். எத்தனைத்தான் அரபி டிக்ஷனரிகளை திரட்டி திரட்டி பார்த்தாலும் அங்கே அர்த்தமே கிடையாது, அகரத்துக்கு தலைவலி கூட ஆகிவிடும். ஏன், பேருக்கு அர்த்தம் தேடி தேடி அந்த பேருக்கு அர்த்தமே கிடையாது. இப்படியாக மேலான பெரியார்களை சோர்களே, அழகாக இருக்கிறது நவீனமாக இருக்கிறது என்று சொல்லி கண்ணன் இந்த பெயர்கள் எல்லாம் வைத்துவிடக் கூடாது. பேர்கள் பெயர் வைத்திருப்பார்கள், மஜ்னா என்பதாக, மஜ்னா என்று சொல்வது கேட்பதற்கு அழகான பெயராகத்தான் இருக்கிறது, ஆனாலும் அதனுடைய அர்த்தம் விபச்சாரம் செய்யக்கூடிய இடமாக இருக்கிறது. இன்னும் சிலர்கள் சருக் என்பதாக அழைப்பார்கள், சருக் என்றால் மிகப்பெரிய கல்லன், லுகுனா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், ஒரு பால், அதாவது ஒரு மரத்திலிருந்து பால் வரக்கூடிய அந்த மரத்துடைய பால் வரக்கூடிய மரத்துடைய பெயர். இன்னும் சிலர்கள் ஆசியா என்று வைத்திடுவார்கள், ஹம்சா சொல்வதற்கு பதிலாக ஐனை சொல்லி அழைப்பார்கள், அது பாவியாக கருதப்படுகிறது, பாவியுடைய
அர்த்தத்தை கொடுக்கிறது. இப்படியாக மேலான பெரியார்கள் சொல்கிறே, நாம் நவீன நவீன பெயர்களை வைப்பதின் காரணமாக அங்கு என்ன நடக்கிறது, நாம் அர்த்தங்களை தேடுவது கிடையாது. ஏதோ நெட்டிலே அடித்து பார்ப்பது நமக்கு நம்முடைய பெயருக்கு, அல்லது ஏதோ ஒரு இந்த காலத்துடைய நடிகருடைய அல்லது விளையாட்டு வீரனுடைய பெயருக்கு ஒப்பானதாக இருக்கிறது, அல்லது ஒரு விளையாட்டு வீரனுடைய பெயரை சரி நாம் வைத்து விடுவோம் என்று நாம் ஆசையோடு வைக்கிறோம். ஆனால் ஹதீஸிலே இப்படி வைப்பதற்கு நமக்கு இடமே கிடையாது. நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்த்தமுள்ள பெயர்களை வையுங்கள், அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்று வையுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி சஹாபாக்களுடைய நல்லவர்களுடைய நமக்கு முன்னால் தீனுக்காக வேண்டி பலவிதமான தியாகங்கள் செய்த நல்லவர்களுடைய பெயர்களை வைத்து அவர்களை போன்ற நம்முடைய குழந்தைகள் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்து தான் பெயர் வைக்க வேண்டுமே தவிர, நவீன நவீன பெயர்களை வைப்பதன் மூலமாக நம்முடைய குழந்தைகள் காலப்போக்கில் அவர்களை போன்று படு மோசமானவர்களாக வீணாகுவதற்கு அது காரணமாக அமைகிறது. அதே போன்று மேலான பெரியார்களை சொல்கிறேன், ஏதாவது ஒருவர் தவறாக பெயர் வைத்திருந்தால் அந்த பெயரை மாற்றுவதற்கும் இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது. உமர் ரதி அல்லாஹு அவர்களுடைய ஒரு குழந்தை இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை கேட்டார்கள். உமர் ரதி அல்லாஹு சொன்னார்கள், ஆசியா என்று சொன்னார்கள். ஐனை வைத்து சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை மாற்ற சொன்னார்கள். ஐன் அல்ல, அதற்கு ஹம்சா ஆசியா என்று சொல்ல வேண்டும் என்று அந்த பெயரை மாற்றினார்கள். அதே போன்று புகாரியில் வரக்கூடிய ரிவாயத், சயீத் பின் முஸைப் ரஹ்மஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு தாபியி, மிகப்பெரிய ஒரு ஹதீஸ்களை வல்லுநர், இவருடைய அப்பாவுடைய ஒரு செய்தியை சொல்லுகிறார். அவர் சயீத் பின் முஸைப் ரஹ்மஹுல்லாஹ் மிகப்பெரிய சஹாபாக்களுடைய சஹபத்தில் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், என்னுடைய அப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்துக்கு வந்தார். வந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க இவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய பேர் ஹசன் என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பேர் ஹசன் அல்ல, அதை மாற்றி நீங்கள் சஹர் என்பதாக வையுங்கள். ஹசன் என்றால் கவலை, சஹர் என்றால் மிருதுவானவர், அன்பாக நடக்கக்கூடியவர் என்ற அர்த்தங்களை கொடுக்கக்கூடியதே. இப்பொழுது அவர் சொல்கின்றார், இல்ல இந்த பெயரை மாற்ற முடியாது, என்னுடைய தந்தை வைத்த பெயர், அதனால் இந்த பெயரை எனக்கு வைக்க முடியாது, என்னுடைய தந்தையுடைய நிலைமை தான் இது என்று சயீத் முஸைப் ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள். பிற்காலத்தில் என்னுடைய காலம் வரை என்னுடைய அப்பா இருந்தார், ஆனால் அவரை நான் என்னுடைய காலம் வரை வரும் வரைக்கும் அவரை நான் கண்டதே கவலையுடைய தோற்றத்திலே, மிகவும் கவலையான ஒரு தோற்றத்திலே தான் அவர்களை நான் கண்டேன் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஆக மேலான பெரியார்களை சோழர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு முதல் கட்டமாக செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்றுதான் அழகான பெயர்களை வைப்பது. அர்த்தமற்ற பெயர்களை வைப்பதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் அதே நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். மோசமான நிலைமைகளுக்கு நாம் பெயர்கள் வைப்பதன் மூலமாக தள்ளப்படுகிறார்கள். அதனால்தான் அர்த்தமுள்ள பெயரை தேடி வைங்கிறதாக ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக மேலான பெரியார்களை சொல்கிறே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அறியாமலே சில அந்நிய கலாச்சாரங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே புகுத்தப்படுகிறது. அதுதான் அந்த பிள்ளை இப்பொழுது பருவ வயதை அடைந்து கொண்டு வருகிறார். அதற்கு முன்னால் ஏழாவது நாளிலே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கடமை தான் அகீகா என்று சொல்லக்கூடியது. இதை செய்வதன் மூலமாக குல்லு குலாமின் ரஹீம் என்கின்ற அகீகத்தை ஹதீஸில் வந்திருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த அகீகாவுடைய விடயத்திலே அவர்கள் அடமானம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த குழந்தையுடைய தந்தை அந்த பிள்ளைக்காக வேண்டி அகீகாவுடைய அந்த சிறப்பான கடமையை நிறைவேற்றும் வரைக்கும் இந்த குழந்தைகள் அந்த தந்தைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்ய மாட்டாதே, பாவ மன்னிப்புக்காக வேண்டி சிபாரிசு செய்ய மாட்டாதே. எப்பொழுது அகீகா கொடுக்கப்படுகிறதோ அதற்கு பின்னால் தான் அந்த குழந்தை தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி அது சிபாரிசு செய்தது என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஆக மேலான பெரியார்களை சொல்களே, ஏழாவது நாளிலே முடியாதவர்கள் பதினாலாவது நாளில் அல்லது இருபத்தி ஏழாவது நாளில் என்ன செய்யலாம்? அந்த குழந்தைகளுக்காக அகீகா கொடுக்க வேண்டும். அடுத்த கட்டமாக இப்பொழுது அந்த குழந்தை வளர்ந்து முதலாவது வருடத்தை அடைகிறது. இந்த நேரத்திலே பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த குழந்தைக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும், என்னுடைய பிள்ளை முதல் வருடத்தை அடைந்திருக்கிறார், ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கிறது, இந்த நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்லி தருகிறது, அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யலாம், சதக்கா செய்யலாம், அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை மனு வளர்ச்சிக்காக வேண்டி சாப்பாடுகள் ஆக்கி நமக்கு முடியுமான அளவுக்கு சதக்கா செய்யலாம். அதற்கு மாற்றமாக அந்நிய கலாச்சாரங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் அறியாமலே நாம் புகுத்தி விட்டோம். அதுதான் முதலாவது வருடம் பூர்த்தியான உடனே ஹெப்பி பர்த்டே, அந்த பிள்ளைக்காக வேண்டி பிறந்த நாள் ஒரு கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம். எப்படி எல்லாம் ஏற்பாடு செய்கிறார்கள் தெரியுமா, பல ஆயிரக்கணக்கான ரூபாக்கள் செலவழித்து கேக்குகள் ஆர்டர் பண்ணுகின்றார்கள். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அழைக்கிறார்கள் ஒரு வீட்டுக்கு, எல்லோரும் சேர்கின்றார்கள். எல்லோரும் சேர்ந்து மேலான பெரியார்களே, சோர்களே, அந்நிய கலாச்சாரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாமே சொல்லிக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு தெரியாது இது கூடுமா கூடாதா, சின்னம் சினார்கள் பிஞ்சு உள்ளங்கள் ஒன்றுமே அறியாதவர்களுடைய மனதிலே ஆவித்தரமாக இந்த யகூதிகள் நசாராக்களுடைய சதித்திட்டங்களை நம்முடைய குழந்தையுடைய வாழ்க்கையிலே பெற்றோர்கள் பறித்து விடுகின்றார்கள். இப்ப என்ன செய்வார் இவர், இவர் வளர்ந்தோடனே இவருடைய குழந்தைக்கு அல்லது இவருடைய வாப்பாக்கு மௌத்தா போன வாப்பாக்கு இப்படி இப்படி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவார். இந்த முழு ஹராத்துடைய பாவங்களும் யார் ஆரம்பித்து வைத்தாரோ அந்த வாப்பாவுக்கு, அதாவது பாவம் கபருக்கு சென்றால் வந்து கொண்டேதான் இருக்கும். கேக் வெட்டும் காலம் எல்லாம் அவருக்கு இஸ்லாத்தை வெட்டியவர் என்ற பட்டியலிலே சேர்க்கப்பட்டு அவருக்கு பாவங்கள் அவருக்கும் அவருடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்பது மட்டுமல்ல அவருடைய கபருக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் பெரியார்களே, இஸ்லாம் ஒரு நாளும் இந்த அந்நிய கலாச்சாரங்களை இரவலாக வாங்குவதற்கு சொல்லி தரவில்லை. இஸ்லாம் பூர்த்தியான மார்க்கம். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஸ்லாத்துக்குள்ளே பூர்த்தியாக நுழைந்து விடுங்கள். ஷைத்தான்களுடைய அழிச்சுவல்களை அவருடைய வழிகாட்டல்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே திட்ட தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். ஏனென்றால் ஷைத்தான் இருக்கிறானே, இன்னகூலக்கும் அதுவும் முபீன், உங்களுக்கு பயங்கரமான தெளிவான விரோதி, எப்படியாவது உங்களை நரகத்திலே தள்ளுவேன் என்பதுதான் அவனுடைய சதித்திட்டங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகமையான பெரியார்களே, சொல்களே, அடுத்த கட்டமாக குழந்தைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கட்டம் தான் அந்த குழந்தைகளுக்கு ஹலாலான சாப்பாடுகளை கொடுப்பது. அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே ஹராம் கலப்பதை விட்டு அவர்களை பாதுகாக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வளரக்கூடிய நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களாக சாலிஹீன்களாக தக்குவாதாரிகளாக மாறுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஹராம் ஹலால் பேணாமல் கண்டதையெல்லாம் எடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சாப்பிடுவதற்கெல்லாம் நாம் பழக்கிடுவோம் என்று சொன்னால், மேலான பெரியார்களே சொல்களே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் மோசமான நிலைமைகளுக்கு தள்ளப்படும். குர்ஆனே அல்லாஹ் சொல்கின்றார், நீங்கள் பரிசுத்தமானவைகளை சாப்பிடுங்கள், ஹலாலானவைகளை சாப்பிடுங்கள், நீங்கள் உங்களுக்கு சந்தேகமானவைகளை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருமுறை ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்கள், சதக்காவுடைய பொருளாக வந்த ஒரு ஈத்த பழத்தை அவர்கள் சாப்பிட்டு விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே இதை நீங்கள் துப்பி விடுங்கள் என்று சொல்லி துப்ப வைத்தார்கள். ஏன், நமக்கு அது ஹலால் கிடையாது, நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அது ஹராம், அதை சாப்பிட முடியாது என்று சொல்லி அவர்கள் துப்ப வைத்தார்கள். ஆக மேலான பெரியார்களே சொல்களே, இன்று பார்க்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை விதமான சாக்லேட்டுகள் வந்திருக்கிறது, எல்லா சாக்லேட்டையும் எடுத்துக் கொடுக்கிறது, எல்லா ட்ரிங்குகளையும் அவர்கள் என்னென்ன வகையான ட்ரிங்குகள் இருக்கிறதோ எல்லாத்தையும் எடுத்துக் கொடுக்கிறோம். ஆனால் இது கூடுமா கூடாதா, இதுல என்ன கடமை செய்யப்பட்டிருக்கிறது கூட நம்முடைய பெற்றோர்கள் கவனிப்பது கிடையாது. அகிலங்கை ஜெமீசுரமாவின் மூலமாக ஹலால் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டவைகள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்காக வேண்டிய எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனைகளை நாம் முன்னோக்கினோம். ஆனால் இவைகள் எல்லாம் வளர்ந்து மேலான பெரியாரிசோர்களே, கண்டனை நின்றதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாங்கிக் கொடுப்பதன் மூலமாக அவர்கள் சாப்பிடுவதன் மூலமாக என்ன நடக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஹராம் கலப்பதன் மூலமாக பாவத்துக்குரிய சிந்தனை வர ஆரம்பிக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலே பாவத்துக்குண்டான இன்பம் அவருடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது. அது மட்டுமா, அவர்களுடைய ஞாபகம் சக்தி குறைய ஆரம்பிக்கிறது. இனிப்பு அதிகமாக அதிகமாக சாப்பிட சாப்பிட அந்த பிள்ளைகளுடைய நவீன கண்டுபிடிப்பு அவர்களுக்கு என்ன நடக்கிறது, மறதி அதிகரிக்கிறது, ஞாபக சக்தி குறைகின்றது. இதுக்கெல்லாம் காரணம் யார் மேலான பெரியார்கள் சொல்கிறேன், பெற்றோர்கள் தான். அதனால்தான் நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நம்முடைய குழந்தை செல்வங்களை நம்முடைய கண் குளிர்ச்சிகளாக ஆக்க முடியும். இஸ்லாம் சொல்லி தருகிறது, அந்நிய கலாச்சாரங்களுக்கு இடமே கொடுக்க கூடாது. ஒரு பிள்ளை பருவ வயதை அடைந்து விட்டார், ஒரு பெண் பிள்ளை பருவ வயதை அடைந்து விட்டார், ஆரம்ப காலங்களில் இருந்தது, அதை என்ன செய்வார்கள், சடங்கு என்று சொல்லி அக்கம் பக்கம் திரித்தார்கள், அல்லது உறவினர்களுக்கெல்லாம் அறிவித்து ஒரு வைபவம் ஒன்றை ஏற்பாடு செய்து விடுவார்கள். ஆனால் இந்த காலத்திலும் அது மறைமுகமாக நடக்கிறது. சொந்தக்காரர்கள் தெரிவிப்பது இதெல்லாம் அசிங்கமான ஒரு செய்தி, இவைகளெல்லாம் மறைக்க வேண்டும், இதற்காக வேண்டி இதை தெரிவிப்பது இது கூடாது. இதெல்லாம் அந்நிய கலாச்சாரங்கள், இந்துக்களுடைய கலாச்சாரங்கள். ஒரு ஒரு பெண் பிள்ளை அல்லது ஒரு ஒரு ஆணுடைய ஹஸ்னாவுடைய வைபவங்கள் இவைகளெல்லாம் அறிமுகப்படுத்தி இவைகளுக்கெல்லாம் ஒரு விருந்தோம்பங்கள் செய்வது இதெல்லாம் இஸ்லாத்திலே காட்டப்பட்ட ஒரு வழிமுறை கிடையாது. ஆகமையிலான பெரியார்கள் சொல்களே, இப்படியாக அந்நிய கலாச்சாரங்கள் இஸ்லாத்துக்குள்ளே நாம் அறியாமலேயே நம்முடைய மார்க்கத்துக்குள்ளே புகுத்தப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகள் எல்லாம் தெளிவாக தடை செய்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இப்படியான ஹராமானவைகள் தவிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இஸ்லாம் கூறுகின்ற பிரகாரம் நம்முடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அடுத்த கட்டமாக நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை தான் அந்த குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுப்பது. அது எப்படி கொடுக்க வேண்டுமோ அந்த முறை பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணாத ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இந்த காலத்திலே நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு யகூதிகள் நசாராக்களுடைய திட்டங்கள் முழு உலகத்திலும் பரத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக எத்தனையோ குழந்தைகள் தவறான வழிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் ஆக முக்கியம் நம்முடைய குழந்தை செல்வங்களை இஸ்லாத்துடைய கடமைகளில் குர்ஆனுடைய ஹதீஸ்களுடைய தெளிவுகளை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். எந்த பெற்றோர்கள் இந்த கடமைகளில் அலட்சியம் செய்ய ஆரம்பிக்கிறார்களோ நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அகப்பட்டுக் கொள்வார்கள். அதனால் மேலான பெரியார்களே சொல்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய தெளிவாற்றல்களை, குர்ஆனை ஓதுகின்ற முறைகளை, அதுவே தஜ்வீத் முறைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். உலக கல்விகளுக்காக வேண்டி நாம் எவ்வளவு செலவழிக்கிறோம், எவ்வளவு நேரங்களை கொடுக்கின்றோம், எத்தனை டியூஷன் வகுப்புகளை அனுப்புகின்றோம். ஏன், நம்முடைய குழந்தைகள் நல்லா படிக்க வேண்டும், இஸ்லாமிய சமூகம் படிக்க வேண்டும். ஆனால் மேலான பெரியார்களே சொல்களே, மார்க்கத்தை விட்டும் தூரமாகிவிடக் கூடாது. இன்று நல்ல முறையிலே படிக்கிறார்கள், நல்ல முறையிலே முன்னேறி இருக்கிறார்கள். ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா சரியாக ஓத தெரியாத எத்தனையோ பேர்கள் நம்முடைய சமூகத்திலே நல்ல படித்தவர்கள் கூட இருக்கிறார்கள். சரியான அமைப்பிலே தஜ்வீத் முறை பிரகாரம் ஓத தெரியாது. ஆகமேலான பெரியார்களே சொல்களே, இதையெல்லாம் பெற்றோர்களுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த குர்ஆனுடைய அறிவை கொடுப்பது. குர்ஆனுடைய அறிவுக்காக வேண்டி செலவழிக்கின்ற நேரங்கள், நம்முடைய பிள்ளைகளை நாம் அனுப்புகின்ற அந்த அவர்கள் வருகின்ற அவர்கள் காலடி வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுகளுக்கும் நன்மை இருக்கிறது. இல்மை தேடி வருகிறார், சுவர்க்கத்துடைய பாதையிலே நம்முடைய குழந்தை வந்து கொண்டிருக்கிறார். யார் இல்மை தேடி வருகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே ஆகிவிடுகின்றார்கள். ஆகமேலான பெரியாவை சொல்களே, இப்படியெல்லாம் அதிகமான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே மிகவும் சிறந்தவர் ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் சமூகத்திலே சிறந்தவர்கள். இவர்களை மதித்தால் தான் குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான்களை முஅல்லிம்களை உலமாக்களை மதிக்கக்கூடியவர்களுடைய குழந்தைகளுக்கு நிச்சயமாக குர்ஆனுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பார். ஹதீஸில் வந்திருக்கிறது, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன், உங்களிலே நல்லவர் குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவர். இவர்களை நாம் கேவலப்படுத்த சமூகம் ஆரம்பிக்கும் என்று சொன்னார், அல்லது இவர்களுடைய குறைகளை தேட சமூகம் ஆரம்பிக்கும் என்றால் இவர்களுடைய குழந்தைகள் குர்ஆனை விட்டும் தூரமாக்கப்படுவார்கள், இவர்களுடைய குழந்தைகள் குர்ஆனை விட்டும் ஹராமாக்கப்படுவார்கள். மேலான பெரியார்களே, சொற்களே, அதனால்தான் நாம் இவர்களை கண்ணியப்படுத்துவோம் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த பாக்கியங்கள் கிடைக்கும். குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் சிறந்தவர், குர்ஆனை யாரெல்லாம் படிக்கிறார்களோ இவர்களும் சிறந்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்காக வேண்டி நேரங்களை கொடுக்கிறோம், பணங்களை செலவழிக்கிறோம், இப்படியான கூட்டங்களில் தான் நாம் ஆக வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் அறிவை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலிமாக இருங்கள், அல்லது இல்மை படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருங்கள், அல்லது அந்த அறிவுக்காக வேண்டி, குர்ஆனுக்காக வேண்டி, ஹதீஸுகளுக்காக வேண்டி, மார்க்க கல்விகளுக்காக வேண்டி உதவி செய்யக்கூடியவர்களாக இருங்கள், நாலாவது ஆளாக ஆகிட வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று பார்க்கிற மேலான பெரியாளர்களே, டியூசன் வகுப்புகளுக்கு எவ்வளவு செலவழிக்கிறார்கள் பெற்றோர்கள், ஆனால் குர்ஆன் என்று வந்து விட்டால் அதற்கு அளவிடுகின்ற அந்த பணமே சிறிதளவு பணங்கள், இதை செலவழிப்பது சில பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பாரம். அது இந்த ஊரில் எப்படி என்று எனக்கு தெரியாது. நாம் வசிக்கக்கூடிய கிராம, அதாவது கிராமங்களில், நம்முடைய ஊர்களில், நம்முடைய மாவட்டங்களில் நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் எத்தனையோ பெரும் பெரும் பாடசாலைகளில், அதாவது பெரும் பெரும் இன்டர்நேஷனல் ஸ்கூல்களில் படிக்கிறார்கள் பிள்ளைகள். ஒரு மாதத்துக்கு 5000 என்ன 10000 வரை செலவழிக்கிறார்கள், ஆனால் மக்தபுக்கு வளமையாக கட்டக்கூடிய ஃபீஸ் 500 ரூபாயை கட்டுவது அவர்களுக்கு சிரமம், பல மாதங்கள் எரிய. யாருக்கு கொடுப்பது? குர்ஆனுக்கு கொடுப்பது. மேலான பெரியாளர்களே, நாம் எப்பொழுது மார்க்கத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாறுவோமோ நம்முடைய வாழ்க்கைகள் செழிப்பாக வர ஆரம்பிக்கும். ஆக மேலான பெரியாளர்களே, அதனால் நாம் நமக்கு இயன்ற அளவு நம்முடைய செலவினங்களை நல்ல விடயங்களுக்காக வேண்டி செலவழிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் யாரோடு பழகிறார்கள், எந்த நண்பர்களோடு பழகிறார்கள், இவர்களை வைத்துத்தான் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். ஹதீஸே தெளிவாக வந்திருக்கிறது, உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டுமா, நீங்கள் அவர் யாரோடு பழகிறார், எந்த நண்பனோடு அவர் சகவாசம் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் பாருங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அர்ரஜுலு அலா தீனி கலீலிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் அவருடைய நண்பருடைய மார்க்கத்தில் தான் இருப்பார். அவருடைய நண்பர் எப்படி இருக்கிறாரோ, எப்படி நடக்கிறாரோ, எப்படி அவருடைய பாவனைகள் இருக்கிறதோ, இதே போன்றுதான் உங்களுடைய மகனும் பழக ஆரம்பிப்பார். அதனால்தான் பெற்றோர்கள் நிதானமாக இருக்க வேண்டும், பெற்றோர்கள் கண்காணிப்பாக இருக்க வேண்டும். பிள்ளை, என்னுடைய பிள்ளைகள் எனக்கு நான் நினைச்ச மாதிரி அவர்களை வளர்க்கலாம் என்று இந்த மோட்டுத்தனமான கொள்கைகள் யாருக்கும் இருக்க முடியாது. அவர்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் நினைத்த மாதிரி அவர்களை வளர்ப்பேன் என்று சொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹ் தந்த செல்வம், அல்லாஹ் தந்த அருக்குறை. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், மேலத்தின் ஆயத்திலே நான் தெளிவாக சொன்னேன், அல்லாஹ் தந்த நியமத். இந்த நியமத்தை பற்றி அல்லாஹ் கேட்பான், உன்னுடைய ஆண்மகனை எப்படி வளர்த்தாய், உன்னுடைய ஆண்மகன் வாலிபராகும் பொழுது நீ என்ன செய்தாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், நம்முடைய மகன் வயதுக்கு வருகிறானா, அவனுக்கு அவனை பாதுகாக்கின்ற வழிமுறைகளை செய்யுங்கள், அவர்களுக்கு திருமணம் முடித்து வையுங்கள். நம்முடைய மகள் வருகிறாரா, அவரை கண்காணியுங்கள், அவள் எங்கு செல்கிறாள், எங்கு போகின்றாள், அவளுடைய கையில் என்ன இருக்கிறது என்று என்ன செய்கிறோம். இதான் சரியாக சொல்லி பெரும் பெரும் நாம் பாவிக்காத, நம்முடைய வாழ்க்கையிலே காணாத, நமக்கு கூட அதை பாவிக்க முடியாத பெரும் பெரும் ஹேண்ட்போன்களை எடுத்துக் கொடுக்கிறோம். ஆனா என்னுடைய மகன் என்ன செய்கிறான், டச் பண்ணிக்கொண்டே இருக்கிறான், பாப்பா வர நேரத்தில் அதை மாத்துறான், பாப்பாக்கு ஒன்றுமே தெரியாது. மகன் என்ன செய்கிறான், எவ்வளவு அசிங்கத்தை பார்க்கிறான், எவ்வளவு அசிங்கமான முறையில் என்னுடைய மகன் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் பெற்றோருக்கு தெரியாது. ரகசியமாக கம்ப்யூட்டரை கொடுத்து வருகிறோம், அவன் தனிமையில அறையில இருந்து கொண்டிருக்கிறான். போன்களை கொடுத்து விடுகிறோம், நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். எத்தனையோ பெற்றோர்கள் கண்களை கண்ணீர் வடிக்கிறார்கள், நம்முடைய மகளை காணவில்லை, நம்முடைய மகனை காணவில்லை, இப்படி இப்படி எல்லாம் நடந்து விட்டது, அந்நியர்களோடு தொடர்பு, அல்லது அவர்கள் ஓடி போய்விட்டார்கள் என்றெல்லாம் மீதான சோர்களை. இந்த செய்திகளை நாம் தினம் தினமாக நம்முடைய நாட்டில் நாம் செய்படுத்திக் கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் காரணம் மீதான பிரியாரணி சோர்களே, இது முழுக்க முழுக்க அந்நியர்களுடைய சதித்திட்டங்கள். முஸ்லீம்களை வீணடிக்க வேண்டும், வாலிபர்களை சீர்குலைக்க வேண்டும், இவர்கள் அராபின் பால் சென்றால் இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடையாது என்று அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதனால் எப்படி எப்படி எல்லாம் சிறியவர்கள் உட்பட இவர்களை எந்த முறைகள் எல்லாம் வழிகெடுக்க முடியுமோ அந்த முறைகள் எல்லாம் வழிகெடுக்கிறார்கள். இன்று நம்முடைய பெண் பிள்ளைகளை நம்முடைய சமூகம் பஸ் வழிய தனிமையிலே பாட நேர வகுப்புகளுக்கு, அதாவது கண்டி போன்ற இடங்களுக்கு அனுப்புகின்றார்கள். எவரோ சீரழிகின்றார்கள், எவரோ சீரழிக்கப்படுகின்றார்கள். பெற்றோர்கள் நினைக்கிறார்கள், என்னுடைய மகள் படிக்கிறான். இல்லாத பெரியார் சொல்களே, மஹ்ரம் இல்லாமல், ஒரு ஆணுடைய துணை இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல் எந்த பெண்ணுக்கு வெளியிலே செல்ல முடியும்? குர்ஆனில் ஆதாரம் காட்ட முடியுமா? ஹதீஸில் இப்படியான ஒரு கல்வி கட்டதற்கு பெண்களுக்கு தனிமையாக செல்ல முடியும் என்று சொல்லி யாருக்கு ஆதாரம் காட்ட முடியும்? ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் தனிமையாக இருப்பார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? சாலிஃபுஹு ஷைத்தான், மூன்றாவது ஆணாக ஷைத்தான் ஆகிவிடுகின்றார். இய்யாகும் வத்துகூலு அலன் நிஸா, பெண்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஆண்கள் நுழைவதை நான் எச்சரிக்கை செய்கிறேன். பெண்கள் கூட்டத்தோடு என்னுடைய மகன் பிரயாணம் செய்கிறான், பெண்கள் கூட்டத்தோடு என் மகன் படிக்க செல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்களா? சொன்னார்கள், இய்யாகும் வத்துகூலு அலன் நிஸா, பெண்களோடு ஆண்கள் சகவாசம் வைக்க கூடாது, கலந்து அவர்களோடு சென்று அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, இதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. முறையாக செய்ய வேண்டும், சிறைக்கு பின்னால் இருந்து செய்ய வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் போதித்து தருகிறது. ஆக மேலான பெரியாரே சோர்களே, சிறை இல்லாமல் பெண்களோ பெண்களும் ஆண்களும் கலந்து இப்படியான படிப்புகளுக்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. நம்முடைய பிள்ளைகள் பாட நேர வகுப்புகளுக்கு சனி சனி, அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இப்படியாக இரண்டு நாட்கள் நம்முடைய வீட்டை விட்டு வெளியே செல்கின்றார்கள். அநேகமாக என்ன நடக்கிறது மீதான சொல்களே, பஸ்ஸுகள் என்ன நடக்கிறது, அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய கையில் இருக்கக்கூடிய ஹேண்ட் போனில் என்ன நடக்கிறது? ஒன்றுமே பெற்றோர்களுக்கு தெரியாது. முழு பாவங்களும் பெற்றோர்கள் சம்பாதிப்பார்கள், முழு பாவங்களையும் பெற்றோர்கள் அவருக்கு சென்றாலும் அந்த பாவங்கள் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நன்மையை அறிமுகப்படுத்தினால், நான் ஒரு மகனை நல்லவர்களாக வளர்த்திருக்கிறேன், என்னுடைய பிள்ளைக்கு அழகான பெயரை வைத்திருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஹலாலான உணவை கொடுத்திருக்கிறேன், அழகான அமைப்பிலே முறையான அமைப்பிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கல்வியை கொடுத்திருக்கிறோம் என்றார். நம்முடைய பிள்ளைகள் உரிய முறையிலே திருமணம் முடித்ததற்கும் நாம் உதவியாக இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் நமக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆ, அவர்களுடைய வாழ்க்கையிலே மனுமலர்ச்சி நம்முடைய கபரை வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும்? நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும். நமக்கு பத்வாயை, நமக்கு சாபத்தை தேடித்தரக்கூடிய பிள்ளைகளை நாம் உருவாக்க கூடாது. இதற்கு பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். திருமண வயதை அடைந்து விட்டால் பெற்றோர்கள் உரிய முறையிலே திருமணத்தை முடித்துக் கொடுக்க வேண்டும். இன்று திருமணத்தில் எவ்வளவு விதமான அநியாயங்கள், அட்டூரியங்கள், அந்நிய கலாச்சாரங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். திருமணம் பேசுவதிலிருந்து, திருமணம் நடாத்துவதிலிருந்து, திருமணம் பேசும் பொழுதே பல ஆயிரக்கணக்கான ரூபாக்கள் பெருமதியான ஆடைகளையும் நகைகளையும் அல்லது அடையாளம் போடுவது என்று ஒரு தோர்மையிலே செய்கிறார்கள். அடையாளம் போடுவது என்று சொல்வது நம்முடைய மார்க்கம் அல்ல, நம்முடைய கலாச்சாரம் கிடையாது. ஆரம்ப காலத்தில் இருந்தது மிருகங்களுக்கு அடையாளம் போடுவார்கள், மிருகங்கள் காணாமல் போவதற்கு அடையாளம் போடுவார்கள், மனிதர்களுக்கு அடையாளம் போடுவது என்று சொல்கின்ற ஒரு கலாச்சாரம் ஒரு அமைப்பு நம்முடைய மார்க்கத்தில் கிடையாது. திருமணம் பேசினால், ஒப்பந்தம் செய்தால் நிக்காஹ் செய்து வைக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக பேச்சுவார்த்தையை மாத்திரம் முடித்துவிட்டு நிக்காஹ் செய்யாமல் ரெண்டு பேருக்கும் தொடர்பை உண்டு பண்ணி விடுகிறார்கள். பெற்றார்கள் அவர் பொருள் இருக்கிறாரு, இவ ஊர்ல இருக்கிறா, ஒரு ஹேண்ட் போனை வாங்கி கொடுக்கிறாங்க, ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, எல்லாம் தினா செய்து கொண்டிருக்கிறார்கள். வார்த்தையின் மூலமாக தவறு, வார்த்தையின் மூலமாக விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பிள்ளைகள். ஆனால் பெற்றோர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார் இந்த சமூகத்தில். பெரும் பெரும் வசதி வாய்ப்பு வாய்ந்தவர்கள் எல்லாம் இப்படியான அம்சங்களை கணக்கில்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடையாளம் போடுவதற்கென்று மாத்திரம் பல பெரும் பெரும் ஃபைவ்ஸ்டார் ஹோட்டல்களில் சாப்பாடு வேறு வைக்கிறார்கள். ஆக மேலான பெரியார்களை சொல்களே, இப்படியெல்லாம் அந்நிய கலாச்சாரங்கள் நம்முடைய மார்க்கத்திற்குள் நிறைய புகுந்து கொண்டிருக்கிறது. அதனால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய வாலிபர்களை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய வாலிப பெண்களை பாதுகாக்க வேண்டும். இவர்கள் அனைவரையும் சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்களை ஆக்குவது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமை. அதனால்தான் நம்முடைய பிள்ளைகளை நாம் எந்த அமைப்பிலே அவர்களை பராமரிக்கிறோமோ அவர்கள் அந்த அமைப்பிலே வளருவார்கள். அதனால் எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முடியுமான அளவுக்கு பள்ளியோடும் குர்ஆனோடும் ஹதீஸோடும் தொடர்பு பட்டவர்களாக நம்முடைய பிள்ளைகளை ஆக்கி அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியவர்களாக அவனுடைய சுவர்க்கத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களாக ஆக்குவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் தௌஃபீக் செய்வானாக. யாழ்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. யாழ்லா நாங்கள் அறிந்து அறியாமல் சில அத்தனை தப்பு தவறுகளை மன்னித்து தருவாயாக. யாழ்லா நம்முடைய குழந்தை செல்வங்களை பாதுகாத்து தருவாயாக. யாழ்லா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே யாழ்லா நீ விரும்புகின்ற பிரகாரமும் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டின வழிமுறை பிரகாரம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை யாழ்லா அமைப்பதற்கு யாழ்லா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. யாழ்லா நம்முடைய வாலிப சமூகங்களை பாதுகாத்து தருவாயாக. யாழ்லா நம்முடைய பெண்களை பாதுகாத்து தருவாயாக. எல்லா விதமான அந்நிய கலாச்சாரங்கள் அவர்களுடைய சந்தித்தங்கள் இருந்து யாழ்லா நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து தருவாயாக. யாழ்லா நம் அனைவருடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக இருப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.